கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த ஆவிக்குரிய மாநாட்டின் மூலம் நாம தேவனுடைய பரிசுத்த ஆவியினால நிரம்பி கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? எல்லாத்துக்கும் உற்சாகமா இருக்கீங்களா? சரி, நான் செய்தி எடுக்கிறதுக்கு முன்பாக உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க, நான் செய்தி எடுக்கிறேன் இல்லைங்களா? இது எவ்வளோங்க? ஒன்றா ரெண்டா? இதுங்க இரண்டு. இது சரி, எல்லாம் முடிச்சுட்டு இருக்கீங்க, உற்சாகமாக தான் இருக்கீங்க இல்லைங்களா? அதனால வந்து நம்ம செய்திகளை கடந்து போகலாம். சகோதர சகோதரிகளே, இந்த நாள் நான் பார்க்க எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னா, ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படல். இந்த தலைப்புல இன்னைக்கு நம்ம பேச எடுத்துக்கிட்டோம். பொதுவாகவே அபிஷேகம் அப்படின்னாவே நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை இல்லைங்களா? சத்தியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பெயர் சபையில் இருக்கிறப்ப அதிகமாக பயன்படுத்தின வார்த்தைங்க அபிஷேகம். போய் அந்த அபிஷேகம் அபிஷேகத்தில் நிரம்புவோம் அப்படி தினந்தோறும் அப்படி குதிப்போம் இல்லைங்களா? அது மட்டும் இல்ல, அடுத்த நாள் போனால் திரும்ப அபிஷேகம், தினந்தோறும் அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்படும். சரி, இந்த கொடுக்கப்படுற அபிஷேகம் உண்மையிலே எதுக்கு கொடுக்கப்படுது? இந்த அபிஷேகம் அதை குறிச்சுதான் அன்பான சகோதர சோழ இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த அபிஷேகம் வந்து ஆதியில் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் நியமனம் பண்றதுக்கு அபிஷேக தைலத்தினால அவர்கள் தலையின் மேல் ஊற்றி அவர்களை அந்த பதவியில் அமர்த்துவது அல்லது அந்த அதிகாரத்தில் அவர்கள் கொடுப்பதுதான் அந்த அபிஷேகம். அபிஷேகம் வந்து அதிலிருந்து வந்தது அன்பான சோர சொல்லு. இது எப்படி எடுக்கப்பட்டதுன்னா, மேசியா என்கிற எபிரேய வார்த்தையிலும் கிறிஸ்து என்கிற கிரேக்க வார்த்தையிலும் இருந்து மொழிபெயர்க்கப்பட்டதாகும். இதற்கு அபிஷேகம்னு சொல்லலாம், அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு கூட இதுக்கு பொருள் போடலாம் அன்பான சகோதர சோழர்களே. அப்ப இந்த அபிஷேகம் இது யாருக்கு சரியா பொருந்தும் அப்படின்னா, இப்ப நம்மளால சொல்ல முடியும் இல்லைங்களா? யாருக்கு சரியா பொருந்துங்க? நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துக்கு இது கண்டிப்பா சரியா பொருந்தும் இந்த அபிஷேகம் என்ற வார்த்தை. அதாவது இழந்து போன மனுக்குலத்தை மீட்டு ரட்சிப்பதற்காகவே நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அப்ப தேவனால் அவருக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டது, ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. இழந்து போன மனுக்குலத்தை மீட்டு ரட்சிப்பதற்காக அந்த அபிஷேகம் அவருக்கு தேவனால் கொடுக்கப்பட்டது. இது ரட்சிப்பின் நற்சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு மட்டுமல்லாமல் மனுக்குலத்திற்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதமான காரியங்களையும் வெளிப்படுத்துவதற்காகவும் இந்த அபிஷேகம் அவருக்கு கொடுக்கப்பட்டது அன்பான சகோதர சோழர்களே. இந்த அபிஷேகம் வந்து 1000 ஆண்டு அரசாட்சியில வந்து அதனுடைய முழு நிறைவு அது அடைவதை நாம் பார்க்கலாம். அதற்கு பிறகும் யுகாயுகத்திலையும் தேவனுடைய பணி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள் வருமே ஆனால், பரிசுத்த ஆவி அவருக்குள் இருக்குமே ஆனால் எப்படி இருப்பார்னா, யோவான் 7:38-39 வசனம் வாசிங்க. என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அப்படின்னு சொல்லிப்பான். அப்போ ஒரு நதி வந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அப்படின்னா, ஒரு நதியை வந்து நம்ம தடுத்து நிறுத்த முடியுங்களா? ஒரு தேங்கி இருக்கிற ஒருத்த நீரை வந்து என்ன கரைக்கட்டிக்கலாம், சுத்தி கரைக்கட்டிடலாம். ஆனா ஒரு ஓடுற நதியை வந்து நிறுத்த முடியுங்களா? ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடுனா அது நிரம்பி வலிஞ்சு தாண்டி போயிட்டே இருக்கும். அந்த டேம்ல கூட ஒரு குறிப்பிட்ட அளவு நிறுத்திட்டு அதுக்கு மேல முடியாது, கொஞ்சம் திறந்து விட்டுருவாங்க போக சொல்லி. அதுக்கு ஒரு அளவுக்கு மேல நிறுத்த முடியாது, தண்ணி நிறுத்த முடியாது. அதுக்கு வந்து அபாய அறிவிப்பெல்லாம் கூட அறிவிச்சிருவாங்க, இது வந்து இனி தண்ணி நிறுத்த முடியாது. அந்த 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 சுத்து வட்டாருக்குள்ள ஜனங்களாம் வீட்டை காலி பண்ண சொல்லிடுவாங்க, எந்த எந்த நிமிஷத்துலயும் ஆபத்து அப்படின்னு. அப்போ நதியை பாயிர நதியை போல அந்த அபிஷேகம், அந்த பரிசுத்தாவி நமக்குள்ள வாசம் இருக்க வாசமா இருக்கிறப்ப அது ஜீவ நதி, ஜீவ தண்ணீருள் நதி ஓடுவது போல இருக்கும் சொல்லி பாக்குறோம். இன்னொரு வசனம் கூட பார்த்தோம்னா ஏசாயா 12:3 12:3 இது ஆயிரோடு அரசாட்சியில் நடக்க போற ஒரு காரியம். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள் அப்படின்னு சொல்ற. ரட்சிப்பின் ஊற்று தண்ணீர் ஊற்றுறது, மகிழ்ச்சியோட தண்ணீரை மொண்டு போங்க, சத்தியத்தை வாரி கொண்டு போங்க. உலகம்பூரா சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல தேவனை அறிகிற அறிவினால் முழு உலகம் நிரம்பி இருக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ ரட்சிப்பு அந்த மொண்டு கொடுக்கிற அளவுக்கு அந்த ரட்சிப்பின் ஊற்று ஜீவ தண்ணீர் புறப்படும் சொல்லி பாக்குறோம். அது எப்படி இருக்குன்னா, மனுஷனுடைய வாய்மொழியில பேசுறோம் பத்தியா, நம்ம ஒரு வார்த்தை பேசணும்னா அப்படியே ஃப்ளோ ஆகும், நம்ம கொஞ்சமா வெளியில வரும், அது வந்து உள்ளத்து உள்ளுக்குள்ள இருந்து சுரக்கிற நீர் ஊற்று மாதிரி இருக்கும். ஆனா இது எப்படின்னா, சுரக்கிற நீர் ஊற்று எப்படின்னா பாய்கிற ஆற்றை போல இருக்கும். பீச்சு அடிக்க சார் சொல்ல, தண்ணி தெரிச்சதுன்னா அது ஒரு ஆறு மாதிரி தெரிச்சு அப்படி நினைச்சு பாருங்க, அவ்வளோ ஒரு பெரிய ஆறே வந்து பாயிர மாதிரி அப்படி நினைச்சு பாருங்க. அந்த மாதிரி அந்த ரட்சிப்பின் ஊற்று இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். நீதிமொழிகள் 18:4 ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்ப தேவனுடைய ஞானத்தின் ஊற்று, அந்த பரிசுத்தாவின் ஊற்று ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்தாவி நிரம்பியிருந்தார்னா அவரால் அதை அடக்கி வைக்க முடியாது, அவர் பெற்றுக்கொண்ட சத்தியத்தை அடக்கி வைக்க முடியாது, அவருக்குள்ள வச்சுட்டு இருக்க முடியாது. அன்பான சகோதர சோழர், அது நம்ம பார்த்திருக்கோம். ஃபாலோ கிளாஸ் எடுக்கிறப்பவே அந்த சத்தியம் கொஞ்சம் கொஞ்சம் போறப்பவே அந்த சகோதர சோழர் என்ன பண்ணிடுவாங்கன்னா போய் அக்கம் பக்கம்லாம் சொல்லி பேரை கட்டுவாங்க. நீங்க வந்து இந்த சபை அந்த சபை, நீங்க வந்து கள்ள சத்தியம் சொல்றவங்க, கள்ள தீர்க்க தரிசிகள் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்துறாங்க. ஆரம்பத்திலே அவங்க வந்து முழிப்பாங்க அப்படி. ஆனா அது கூட தேவன் அனுமதிக்காரு நினைக்கிறேன், அவங்க பிராக்டிஸ் ஆகட்டும். வருங்காலங்களில் அவங்க எத்தனையோ வேலைகளை செய்ய போறனால அது ஆரம்பத்திலிருந்தே அவங்க தேவனுடைய அனுமதி அவருக்கு கொடுக்கப்படுது. அன்பான சகோதர சோதரிகளே, அப்ப இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எப்படி இருக்குன்னா, அந்த பரிசுத்த அவருக்குள்ள இருக்கும் போது அது பாய்கிற ஆற்றை போல அவருக்குள்ள வெளிப்படும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த பரிசுத்தாவி வந்து ஃபர்ஸ்ட் யார் மேல ஊற்றப்பட்டதுன்னா, அன்பான சகோதர சகோதரே, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மேல ஊற்றப்பட்டது. சரீரமான சபைக்கு தலையாகி அவர் மேல் ஊற்றப்பட்டது. அது எப்பொழுது ஊற்றப்பட்டது என்றால், யோவான் ஸ்நானகன் மூலமா யோர்தான் நதியில அவர் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது தன்னுடைய பலியை தேவனிடத்தில் கொடுக்கும் போது, நான் பலி செலுத்த தயாரா இருக்கேன்னு சொல்லி அவர் கேட்கும் பொழுது, தேவனுடைய பலியை அங்கீகரிக்கிறதுக்கும் அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்ததுக்கும் அடையாளமாக அந்த பரிசுத்த ஆவி அவருக்கு கொடுக்கப்பட்டது, அந்த அபிஷேகம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதே போல சபைக்கும் கூட, அவருடைய சரீரமான சபைக்கு கூட அந்த அபிஷேகம் வந்து அவருக்குள்ள இருக்கனால அந்த அபிஷேகம் நமக்கும் அது கொடுக்கப்படுது சௌர சௌர்ல. அது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வந்து 12 அவர் வந்து தேவனுடைய வேலைய தேவனுடைய சத்தியத்தை போதிக்கிறதுக்கு விருப்பப்பட்டார். ஆனா அப்படி இருந்தும் கூட எப்பொழுது அவருக்கு பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ அன்றையிலிருந்துதான் அவருக்கு வந்து இதுக்கான அதிகாரம் அவருக்கு கிடைச்சது, தேவனுடைய வேலை செய்வதற்கான அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கிறோம். அன்பான சகோதரர், அந்த அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள் இருக்கும் பொழுது அவர் எப்படி இருப்பார்னா, நம்ம கிறிஸ்துவை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். கிறிஸ்து வந்து தேவனை வெளிப்படுத்தினார். அந்த அபிஷேகம் இருக்கும் பொழுது எப்படி தேவனை வெளிப்படுத்துறான்னா, அவருடைய குண அதிசயங்கள் மூலமாக வெளிப்படுத்தினான்னு சொல்லி பார்க்கிறோம். அவருடைய வாக்கிலும் அவருடைய செய்கையிலும் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, இது எல்லாத்தையும் மூலமா அவர் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதை எல்லோருக்கும் வெளிப்படுத்திய விதமாக அவர் காணப்பட்டார். அன்பான சகோதர சகோதரே, யோவான் சானன் கூட அவரை பற்றி சொல்லும் பொழுது யோவான் 3:33-34 வசனங்களை வாசிக்கும். அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். அப்போ ஒரு நடக்கை வந்து பார்த்து, அவருடைய நடக்கை பார்த்து தேவன் சத்தியமுள்ளவர் முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துறான். அது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தை பேசுகிறவர் வந்து தேவனால் அனுப்பப்பட்டவர் என்றது கூட உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அன்பான சோதர சோதரே, அப்ப தேவன் எதற்கு அனுப்பினார் அப்படின்றது கூட அவருடைய வார்த்தையை வைத்து நாம் கண்டு கொள்ளலாம். உதாரணத்துக்கு வந்து ஒரு கம்பெனி ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனி ரெப்ரசன்டேட்டிவ் என்ன பண்ணுவாருங்க, அந்த போய் அந்த அந்த பொருளை விற்கணும்னா அவர் அந்த இடத்துக்கு போய் என்ன பண்ணுவாருன்னா, அந்த பொருளை பத்தி போய் பேசணும். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்டையோ இல்ல அந்த சம்பந்தப்பட்ட அந்த கடைகள்லயோ போய் பேசணும்னா அந்த பொருளை பத்தி அவர் தெளிவா பேசணும். அதுக்காக அவர் அனுப்பப்பட்டார், அந்த கம்பெனி மூலமா அனுப்பப்பட்டார். அதை விட்டுட்டு அவர் வந்து, நீங்க நல்லா இருக்கீங்களா, இப்ப இந்த யார்கிட்ட போய் பேசணும், அவர்கிட்ட போய் நீங்க சௌக்கியமா இருக்கீங்களா, அப்புறம் அவங்களும் நல்லா இருக்காங்களா, அன்னைக்கு என்ன உங்களை வந்து பார்க்க முடியல, இன்னைக்கு வந்தீங்க இப்படின்னு எல்லா கதையும் பேசிட்டு இருந்தா அந்த பொருள் என்ன அவங்க அவர் அனுப்புவாங்களா, அவர் எதுக்கு அனுப்புனது அர்த்தமில்லாத போயிடும். அப்ப கிறிஸ்து எதற்கு அனுப்பப்பட்டாரோ அந்த வேலையை அந்த நாளில் செய்து முடித்தார். அன்பான சகோதர சகோதரே, அப்புறம் அனுப்ப தேவனால் அனுப்பப்பட்டவரா இருந்தார். அப்ப தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வேலை செய்வதற்கு மட்டுமே அதை பயன்படுத்தினார். அன்பான சகோதர சொல்ல, அந்த பரிசுத்தாவி அவர்களுக்குள் இருக்கும் பொழுது எதற்காக அவர் அழைக்கப்பட்டாரோ, எதற்காக அனுப்பப்பட்டாரோ, எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ, எதற்காக அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டதோ அந்த வேலையை மட்டும் செய்தார். அதான் சொல்றார், பிதாவே என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் செய்யவே நான் வந்தேன். அவருக்குன்னு ஒரு சித்தம் இருக்கும், கர்த்தருக்கு சித்தம் இல்லாத இருக்குங்க. இப்ப நமக்கு ஒரு விருப்பம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி அவர் மாமிசில இருந்தப்ப அவருக்கு ஒரு விருப்பம் இருந்திருக்கலாம்ல, அம்மா அப்பா கூட கொஞ்ச நாள் இருந்தவாரு நினைச்சிருக்கலாம் மாமிசில இருந்தப்ப. ஆனா அவருடைய விருப்பம் அப்படி அல்ல. அவர் சொல்ற அவருடைய விருப்பம் எப்படின்னா, பிதாவின் சித்தம் செய்தே அவருடைய விருப்பமா இருந்துச்சு. அதான் அனுப்பப்பட்டவர் வந்து என்ன காரணத்துக்காக அனுப்பப்பட்டாரோ அந்த வேலை செய்வதில் வந்து சரியா இருந்தார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதே போலதான் சகோதர சகோதரே, திருச்சபை கூட அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்குது. எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்குதுன்னா, சரீரமான சபையுடைய தலை இந்த அபிஷேகத்தை பெற்றிருக்குமே ஆனால் அந்த சரீர அங்கங்களாக கிறிஸ்துவுக்குள் ஒருவர் பிரவேசிக்கும் பொழுது உடன்படிக்கையின் மூலமாக சத்திய வசனத்தினாலும் பரிசுத்த ஆவினாலும் கருத்தரிக்கப்பட்டதன் மூலமாகவும் அவர்கள் கிறிஸ்துவோடு இணையும் பொழுது அந்த அபிஷேகம் அவர்களுக்கும் தரிப்பிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 1 Corinthians 12:13 வாசிங்க. எல்லாரும் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு ஒரே ஆவியினாலே தாகம் தீர்க்கப்பட்டோம். அப்ப கிறிஸ்து என்னும் சரீரமாகிய சபையுடைய தலை எப்படி அபிஷேகம் பெற்றதோ அதே போல சரீரமும் அந்த அபிஷேகத்தோட இணைந்திருக்குது. அன்பான சகோதர சகோதரே, அப்ப சபை யார் என்றால் கிறிஸ்துவோட சரீரம் என்பதை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். நாம் எல்லாம் அவருடைய அங்கங்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அந்த அபிஷேகம் சரீரமான சபைக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. யாரா இருக்கின்றால், இந்த ஊழியத்தை செய்யவும் தெய்வீக அதிகாரத்தையும் செய்து முடிக்கிறதுக்கும் தலையாகிய கிறிஸ்துவுக்கும் சரீரமான சபைக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. தேவனுடைய வேலையை செய்து முடிக்கக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அன்பான சகோதர சொல்லே, அந்த அபிஷேகம் கிறிஸ்துவுக்கு மட்டுமல்ல சரீரமான சபைக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த பரிசுத்தாவி ஒருவருக்குள் வரும் பொழுது அவருக்குள் ஒரு புதிய வாழ்வை அவர் பெற்றுக்கொள்வதை, புதிய பழைய கிரியைகள் மாற்றப்பட்டு புதிய கிரியை நாளுக்கு நாள் வளர ஆரம்பிக்கிறது. ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதல் நம்ம சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா அவருக்குள் அந்த மாற்றம் நடைபெற ஆரம்பிச்சிடும். கருத்தரிக்கப்பட்ட அந்த கரு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நிலையை அடையிற வரைக்கும் அந்த வளர்ச்சி இருப்பதை நாம் பார்க்கலாம். அன்பான சகோதர சோதரே, சரீரமான சபை எப்படி நான் கிறிஸ்துவுடைய சரீரம் என்பதை காட்டிக்கொள்ள வேண்டும் என்றால், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்பதை காட்டிக்கொள்ள வேண்டும் என்றால், அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் அவருக்குள் இருக்க வேண்டும். தேவன் கிறிஸ்துவுக்கு கொடுத்த அந்த அதிகாரம் நமக்கும் இருக்கிறது என்பதை உணர்ந்தவராய் இருக்க வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய செயல்களை பேசுவதற்கு மாத்திரமல்ல, அதை போதிக்கிறதுக்கு மட்டுமல்ல, அந்த அபிஷேகம் அதற்கான தகுதியும் நமக்கு கொடுக்கிறது. தேவன் ஒருவரை அழைக்கிறார் என்றால் சாதாரணமா அழைக்கிறாருங்களா? நீவான் கூப்பிட்டாங்களா? மனுஷனே ஒரு வேலைக்கு கூப்பிடுனா என்ன, எத்தனை கேள்வி கேட்கறாங்க? நீ எத்தனை படிச்சிருக்கிய? அவன் அதே படிச்சு வந்திருந்தா கூட அது அந்த சப்ஜெக்ட்லயே க்வெஸ்சன் கேட்டு சரியா சொன்னதை எடுத்துவாங்களா? எடுத்துக்க மாட்டாங்க, அனுப்பிச்சிருவாங்க, இன்டர்வியூல வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்ப தேவன், சர்வ சிருஷ்டிக்கும் தேவன் நம்முடைய அப்பா ஒரு அழைப்பு கொடுக்கிறாருன்னா சாதாரணமா, இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம்னா ஒரு அழைப்பு நமக்கு வந்திருக்குன்னா அது சாதாரண அழைப்புனா கண்டிப்பா நம்மளால முடியும். தேவன் அறிவார் சகோதர சோதரர்களே, அது செய்யறமா மாட்டோமா நம்ம கையில் இருக்குது. ஆனால் நாம் நினைத்தால் தேவனுடைய வேலையை செய்து முடிக்க முடியும். அதற்காக அந்த அதிகாரம் கொடுக்கப்படுது. நாம் கிறிஸ்துவுக்குள் இணையும் பொழுது கிறிஸ்துவோட அதே அபிஷேகம் என்மேல் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டு நாம் கிறிஸ்துவுக்குள் இணையும் பொழுது அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒன்னு யோவான் 2:27 வாசி. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கும். அது சத்தியமா இருக்கிறது. பொய்யல்ல, அது உங்களுக்கு போதித்தபடி அவைகளை நிலைத்திருப்பீர்களாக. ஒரு ஒரு சத்தியம், இது சத்தியமா சத்தியம் இல்லையான்னு சொல்லி அதை கேட்கிறப்ப நமக்குள்ள பரிசுத்தாய் சொல்லும் இது சத்தியம் அப்படின்னு. ஃபாலோ கிளாஸ் நம்ம கேட்கிறோம், ஒருத்தர் பக்கத்துல கண்டு இது கள்ள சத்தியம் சொல்லணும் அவசியம் இல்லை, இது நல்ல சத்தியம் சொல்லணும் அவசியமே இல்லை. அது சொல்ல சொல்ல நம்ம கேட்டுக்கிறப்ப இது சரியான சத்தியம் நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா யாரும் போதிக்க வேண்டியதுல உள்ளுக்குள்ள இருக்கிற நமக்குள் கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்தாவி நமக்கு சொல்லிடும் இதுதான் சரி அப்படின்னு சொல்லிடும். நாம் சத்தியம் கற்றுக்கொண்டிருக்கும் போதே எங்குமே திருப்தி இல்லாத ஒரு சூழலில் இருப்போம். சத்தியம் கற்றுக்கொள்வது முன்பு, சத்தியம் கற்றுக்கொள்ள உள்ள வரும் பொழுது ஆரம்பத்திலே நாம் திருப்தி அடைவதை நாம் உணர்வோம். இதுதான் சரி, இதுதான் சரி, இதுதான் சரின்னு சொல்லணும். இருதயத்தில் போய் அந்த வார்த்தைகள் அப்படியே அமர்வதை நாம் பார்ப்போம். யார் நமக்கு போதிக்க வேண்டியதில்லை அன்பான சகோதர சகோதரர்களே. அந்த சத்தியம் உண்மையான சத்தியம் என்பதை பரிசுத்த ஆவியின் மூலமா நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த பரிசுத்தாவி கிறிஸ்துவையும் அப்போஸ்தலர்களையும் ஆச்சரியவிதமா வழி நடத்த நம் நன்கு அறிவோம். அவர்கள் அந்த காரியத்தை செய்து முடித்தார், தேவனுடைய வேலையை சரியாக செய்து முடித்தார் என்றால் அதுக்கு முக்கியமான காரியம் தேவன் தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த அபிஷேகத்தை நினைத்ததனால்தான். தேவன் எதற்காக நாம் அபிஷேகம் செய்திருக்கிறார் அதை உணர்ந்துதான் அன்பான சகோதரர் சொல்ல இந்த அவர் தேவனால் கொடுக்கப்பட்டுள்ள அந்த வேலையை செய்து முடித்தார்கள். அந்த அபிஷேகம் அவர்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட கட்டளை, தேவனால் கொடுக்கப்பட்ட அதிகாரம், தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வேலை. அது யாருக்கும் அல்ல, இவர்களால் முடியும் என்று தேவன் யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ, யாரை பிதாவாக இதன் இழுத்துக்கொள்ள சித்தமுள்ளவராக இருக்கிறாரோ அவர்களுக்கு தான் சகோதர சகோதரே இந்த அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. இந்த சத்தியம் அவர்களுக்கு போய் செல்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரி, இந்த அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. அந்த அபிஷேகம் ஒரு கட்டளை, அபிஷேகம் ஒரு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு அதிகாரம். அந்த அபிஷேகம் அதை செய்ய வேண்டும் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரி, அந்த அபிஷேகம் என்னத்தை செய்ய சொல்கிறது? அந்த அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்படுற அபிஷேகம் நமக்கு எதற்கு கொடுக்கப்படுகிறது? என்ன செய்ய கொடுக்கப்படுகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு என்ன செய்ய கொடுக்கப்பட்டது? நம்முடைய சரீரமான சபையுடைய தலைக்கு அந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. அது எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னு தெரிந்து கொண்டால் நமக்கு எதற்கு கொடுக்கப்பட்டதுன்னு அறிந்து கொள்ளலாம். அன்பான சகோதர சகோதரர்களே, அது நம்ம பொழுது பார்க்கலாம். ஏசாயா 61:1-3 வசனங்களை வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களை கட்டு அவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும், நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமை கண்டு நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஆம் சகோதர சகோதரே, இதுதான் கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் கூட. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். லூக்கா 4:16-21 வசனம் வாசிக்கலாம். சகோதர சகோதரே, தேவன் கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் எதற்குன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும், சியோனில் துக்கப்பட்டவர்களை ஆனந்த கழிப்புள்ளாய் மாற்றவும், சுவிசேஷத்தை தரித்தருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும், இந்த மாதிரி அநேக காரியங்கள் நமக்கு வேதத்தில் பார்க்கிறோம். தேவனுடைய ஆவி அதற்கு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. தேவன் கொடுத்த அபிஷேகம் அதற்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது. தேவன் நமக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். தேவன் கிறிஸ்துவுக்கு ஒரு வேலையை கொடுத்தார். கிறிஸ்துவுடைய பலியை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்ததுக்கு அடையாளமாக தான் அந்த பரிசுத்த ஆவி அவருக்கு அபிஷேகமாக கொடுக்கப்பட்டது. அன்பான சகோதர சொல்லு, அதே போலதான் இந்த சரீரமான சபைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டது. நமக்கு கூட அதே வேலை கொடுக்கப்பட்டிருக்குது. தேவன் நம்மை எதற்காக அபிஷேகம் பண்ணினார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதர சகோதரர்களே, இந்த ஆவியின் அதிகாரத்தை பெற்ற நாம், பரிசுத்த ஆவியின் மூலம் அதிகாரம் பெற்ற நாம் அப்படி எப்படி இருக்கணுங்க? அமைதியா உட்காந்துக்கலாங்களா? பேசாதே இருக்கலாங்களா? தேவன் நமக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்காருனா, நம்மளுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்காருனா, அந்த வேலையை செய்ய சொல்லியிருக்காருனா நம்ம என்ன பண்ணுங்க? தேவனுடைய வேலை, தேவனுடைய சித்தம் செய்யறவர்களாய் சபை காணப்பட வேண்டும். சபை மாமிசத்தில் இருக்கும் போதே ஒரு பகுதி ஆவியிலையும் ஒரு பகுதி மாம்சத்திலையும் இந்த வேலையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. அன்பான சகோதர சோதரே, இந்த சுவிசேஷத்தை வந்து சோர்வின்றி வைராக்கியத்துடன் எளிமையானவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை நாம் எடுத்துச் செல்ல வேண்டும். கர்த்துடைய ஆவி, கர்த்துடைய அபிஷேகம் என்மேல் இருக்கிறது என்பதை நாம் எப்படி கண்டுகொள்ளலாம் என்றால், நமக்குள் அந்த ஜீவ ஊற்று புறப்பட வேண்டும். நாம் அந்த சத்தியத்தை சோர்வின்றி மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். அதற்காக தான் அன்பான சோதர சொல்லு, நம்மை பலப்படுத்துவதற்காகவும் நமக்கு அது அதிகாரம் கொடுக்கப்படுது. இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட கர்த்தர் தன்னுடைய வேலையை சரியாக செய்து முடித்ததை நாம் நன்கு அறிவோம். சரி, இந்த வசனத்தின் பிரகாரம் எப்படி அந்த வேலையை செய்து முடித்தார், எப்படி இந்த வேலையை செய்து முடிப்பது? இருதயம் நொறுங்குண்டவர்கள் முதலாவது பார்க்கலாம். இருதயம் நொறுங்குண்டவர்கள்னா யாருங்க? இருதயத்தில் நொறுங்குண்டவர்கள் இல்லைங்களா? இருதயம் நொறுங்குண்டவர்கள்னா இருதயத்தில் நொறுங்குண்டவர்கள், அவர்களா இருதய நொறுங்குண்டவர்கள் சொல்லுங்க சிஸ்டர். தன்னுடைய மனம் நொறுக்கப்பட்டு மனம் இலகி தன்னுடைய வழிகள் அநேக சோதனைகளை கடந்து வருவர்கள் தான் இந்த இருதயத்தில் நொறுங்குண்டவர்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அன்பான சோதர சொல்லு, இது எப்படி அந்த நொறுங்கு அந்த இருதயம் நொறுக்கப்படுது என்றால், அநேக ஏமாற்றங்கள், முயற்சி செய்து நடைபெறாமல் போதல், நண்பர்கள் மூலியமாகவும் நம் வேலை செய்கிற பணி வேலை செய்கிற இடத்தின் மூலமாகவும் வியாபாரத்தின் மூலமாகவும் பாவ சந்தோஷத்தின் மூலமாகவும் நம் அநேக காரியங்கள் ஈடுபடும் பொழுது இந்த மனம் நொறுக்கப்படுகிறது. அன்பான சோதர சோதரே, இருதயத்தில் நாம் நொறுக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். இந்த இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அவர்கள் ஆறுதலை தேடி காத்துக் கொண்டிருப்பார்கள். முழு உலகமும் இருதயம் நொறுங்குண்டவர்கள் எப்படி எந்த சூழ்நிலையுமே நம்மளுடைய வாழ்க்கை கூட எடுத்துட்டோம்னா, நமக்கு ஒரு கவலை இருக்கும் பொழுது யாராச்சும் ஒருத்தர் ஆறுதலா சொல்ல மாட்டாங்களா, ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி நாம ஏங்கிக் கொண்டிருப்போம். அதே இருதய நொறுங்குண்டவர் அல்லாமல் மனம் மேட்டுமில் இருக்கவங்கள்ட்ட போய் நீங்க ஆறுதலான வார்த்தை சொல்ல முடியுமா? அவளுக்கு ஒரு வழி, ஒரு வழியை ஓப்பன், ஒரு வழி உங்களுக்கு, ஒரு உங்க எதிர்காலத்துக்கு ஒரு வழி இருக்குன்னு சொன்னா ஏத்துக்குவாங்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்ப உண்மையில் அவர் இருதயத்தில் நொறுக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். அவர்களுக்கு தான் இந்த சுவிசேஷத்தை எளிமையா நமக்கு எடுத்துச் செல்ல முடியும். மன மேட்டிமை உள்ளவர்களுக்கு அதை எடுத்துச் செல்ல முடியாது. உதாரணத்துக்கு நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். என்னுடைய நண்பர் எல்ஐசியில் ஏஜென்டா இருந்தார். அவர் வந்து என்கிட்ட கேட்டாரு, சார் எனக்கு வந்து பாலிசி வேணும், நீங்க வக்கீலா இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய பெரிய பெரிய ஆளுங்களா பழக்கம் இருக்கும், ஒருத்தர் ஜாயின் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நான் சொல்றேன், இந்த அளவுக்கு கேட்டாரு நம்மள அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க நான் ஜாயின் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒருவர் இந்த பெரியவர், அவர் நல்ல வசதியானவர், பெரிய பணக்காரர், பல துணிக்கடைகளுக்கெல்லாம் அதிபதி அவர். அவர் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ், ரொம்ப பழக்கம், ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி இருந்தார். அவர்கிட்ட போய் நான் சொல்றேன், நீ வந்து இவரை போய் பாருங்க, என் பேரை சொல்லுங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பா அவர் உங்களுக்கு பாலிசி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி அவர் அமிச்சு வைக்கிறேன். அவரு போற நேரத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க வீட்டில் அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரே சண்டை. மகன் வந்து அப்பாட்ட வந்து, நீ சொத்தை முத பிரிச்சு கொடு, சொத்தை பிரிச்சு கொடுக்கலாம், கடைசி காலத்தை உங்களுக்கு கவனிக்கவே மாட்டேன் அப்படின்னு அப்பாட்ட மகன் சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. அப்பா வந்து, நீ ஏடா பிரிச்சு கொடுக்கறது, உனக்கு ஏடா கவனிக்கிறது, நான் பிரிச்சு தர மாட்டேன், ஏன்டா பணம் நிறைய இருக்குது, சொத்து நிறைய இருக்குது, 1000 வேலைக்காரன் வச்சுக்குவேன், நான் சாக அளவு நான் சந்தோஷமா இருப்பேன், உங்க உதவியெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு அப்பா திட்டிட்டு இருக்கிறாரு. நீ என்ன இருந்தாலும் செத்து போனா நான் தான் உன்னை பாத்துக்கணும், நான் சாவு, என்ன சாவு, நீ காத்துட்டுடா, சாவ மாட்டேன் நான் அப்படின்னு உங்களுக்கு வாக்குவாதம் நடந்து சண்டை முடிச்சு அப்படி ஓஞ்சிருக்காங்க. நம்ம ஆள் போறாரு. சார் வணக்கம், எல்ஐசி பாலிசி எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு. எதுக்கு அப்படிங்கிறார். இல்ல உங்களுக்கு எதுனா ஒண்ணு ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றப்ப அப்படியே பாக்குறார். எனக்கு எதனாச்சும் ஆனது இவன் வெளியிலிருந்து கேட்டான் நாட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏடா நான் எப்ப சாவுன்னு காத்துட்டு வரீங்களாடா, எல்லாம் பேசிட்டு வரீங்களாடா அப்படின்னு சொல்லி அவனை வாடா போடான்னு திட்டணும் அப்படியே முழிக்கிறார் அவரு. ஐயோ என்னென்னமோ சொல்லி அமிச்சாரு, இவர் வாடா போடான்னு திட்டாரு நம்மள அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோம், அவரு பேரை முதல் சொல்லியிருந்தா அந்த திட்டே வந்திருக்கான்னு சொல்லிட்டு, நான் அமுல் அமுல் சார் இருக்காரு பாத்தீங்களா, அவரு தான் அமிச்சாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு, ஏன் எப்ப சாவன் அவன் காத்துட்டு இருந்தான என்ன, முத அவனுக்கு இன்சூரன்ஸ் பண்ணு, அவனுக்கு உனக்கு முத இன்சூரன்ஸ் பண்ணு அப்படின்னு அவன அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. அவர் வந்து என்ன சொன்னாரு, உன் பேரை சொன்னதான்டா நல்லா கவனிச்சாங்க அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா அவருக்குள்ள ஒரு மேட்டிமை, நமக்கு என்ன ஆகும், யார் தேவையில்லை, எந்த ஒரு உதவி எனக்கு தேவையில்லை, எந்த ஒரு எதிர்காலம் எனக்கு தேவையில்லை, நான் இப்ப எத்தனையோ பரம்பரைக்கு நான் பணத்தை சம்பாதிச்சு வச்சிட்டேன், எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு மேட்டிமை. அன்பான சோரசோல்ல அவர்கள் முன் சத்தியத்தை கொடுப்பது எப்படி என்றால், பண்டிகள் முன் முத்துக்களை போடுவதற்கு சமம். மேட்டிமை எண்ணத்தில் இருக்கிறவர்கள்ட்ட நாம் சத்தியத்தை சொல்லவே ஆனால் அது பண்டிகள் முன் முத்துக்களை போடுவதற்கு சமமா இருக்கும். நீதிமொழிகள் 3:32 வாசிங்க. மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவறுப்பானவன். அதே மாதிரி 11:20 வாசிங்க. ஆம் சகோதர சோதரர், இந்த மேட்டிமையான எப்படி இருப்பானா, ஒரு மாறுபான இருதயம் உள்ளவர்களாக காணப்படுவார்கள். என்னதான் சத்தியத்தை அவர்கள் சொன்னாலும் அவர்கள் வந்து நிலைத்து நிற்க மாட்டார்கள், அதை ஏற்றுக்கொள்ள கூட மாட்டார்கள். இன்னொரு வசனம் வாசிங்க, 16 நீதிமொழி 16:5 வாசிங்க. மத்தேயு 7:6 வாசிங்க. இதெல்லாமே மன மேட்டுமை உள்ளவர்கள் காணப்படுற குணாதிசயங்கள். அன்பான சகோதர சகோதரர், இப்ப அவர்களிடத்தில் நாம் சத்தியத்தை சொல்ல முடியாது. அதுதான் தேவன் சொல்றாரு, நொறுங்குண்டவர்களை போய் சுவிசேஷத்தை அறிவிங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நொறுங்குண்டவர்கள் எப்படி இருப்பானா, தேவன் ஏதாவது ஆறுதல் நமக்கு கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருப்பதா நொறுங்குண்டவர்கள். அவர்களிடத்தில் போய் தேவனுடைய இரக்கத்தை குறித்தும், தேவனுடைய சட்டத்தை குறித்தும், தேவனுடைய சமாதானத்தை குறித்தும், தேவனுடைய சந்தோஷத்தை குறித்தும், ஆயோட அரசாட்சி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்து நாம் பேசுவோமே ஆனால் அவளுக்கு மிகவும் ஆறுதலை கொடுக்கும். தேவன் அந்த சத்தியத்தை அவர் ஏற்றுக்கொள்ள ஏற்ற பருவம் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அன்பான சகோதர சோதரர், இது யார் சொல்ல வேண்டும் என்றால், அந்த அபிஷேகம் பெற்றவரால் மட்டுமே அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும், வேற யாராலும் சொல்ல முடியாது. பேசவெல்லாம் பாத்தீங்கன்னா சாத்தன் என்ன பண்றாருன்னா, இந்த சத்தியத்தை தெரிந்தோ என்னோ தெரிந்து வைத்து கொண்டு அவன் விளம்பரம் எப்படி பண்றான்னா, கடன் தொல்லையா, பில்லி சூரியமா, மாய மாந்திரியமா, கட்டுகளா, பிசாசினுடைய பிசாசினுடைய அவதியா, நோயா, இதற்கெல்லாத்துக்கும் விடுதலை கொடுக்கக்கூடிய அற்புத சுகமளிக்கும் பெறுவிழான்னு சொல்லி நடத்ததை பார்க்கும். ஒரு பட்டியல் போட்டு நீ நடத்துறாங்க, ஏன்னா இறுதியத்தில் நொறுங்குண்டவர்கள் ஆறுதலை தேடி அங்க ஓடி வருவாங்கன்னு சொல்லி. அப்ப அந்த கடல் மாதிரி கூட்டம் நிக்குதுன்னா, அன்பான சகோதர சோழ, அத்தனை பேருமே இறுதியத்தில் நொறுங்குண்டவர்கள். நமக்கு நோய் தீராதா, நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்காதா, நமக்கு கட்டுகள் அறுக்கப்படாதா, என்னென்னமோ கற்பனை வைத்துக் கொண்டு அவர்கள் அந்த இடத்தை நோக்கி வந்தவர்கள். அவர்களுக்கு சத்தியத்தை அவர்கள் கொடுக்கவில்லை என்றாலும் தேவன் நமக்கு காட்டுகிறார், இவர்கள் இந்த அவருடைய நொறுங்கப்பட்ட இதயத்தை தொடும் பொழுது தேடி ஓடி வருகிறார்கள் என்பதை நமக்கு காட்டுகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, அதனால்தான் தேவன் சொல்கிறார், நொறுக்கப்பட்டவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல சொல்லி. அப்ப சத்தியத்தை கேட்கக்கூடிய மனது அவளுக்கு இருக்கிறது. இதன் மூலமா ஆறுதல் நமக்கு கிடைக்காதான்னு சொல்லி மரணத்தில் ஒரு இறந்தவர் வீட்டு ஒரு இறந்தவருக்காக அழுது புலம்பிக் கொண்டிருக்க ஒரு இடத்தில் கவலைப்படாதீங்க, நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, ஆனா ஒரு நாள் உங்க மகன் உயிரோட வருவான், ஆனா அப்ப நான் இருக்கணும் இல்லையோ, இப்ப நீங்க நம்பாதீங்க, அப்ப நீங்க நம்புவீங்க. ஏன்னா பைபிள்ல போட்டது எல்லாமே நடக்குதுங்க, நடந்திருக்குது, அது சத்திய வேதம், அது பொய் சொல்லாது. மீண்டும் எல்லாரும் உயிர்த்திருந்து வருவார்கள் அப்படின்னு சொல்றப்ப அவள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கூட அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். மேற்கொண்டு நம்மிடத்தில் பேசுவதற்கான ஆசை அவளுக்கு வரும். நாம் இந்த பக்கம் கிராஸ் பண்ணாவே பிரதர் சிஸ்டர் வாங்க ஒரு நிமிஷம் நீங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பிரச்சனை நம்மளே சொல்லுவாங்க. நம்மளோட சம்பாஷணை பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, இருதயத்தில் நொறுக்கப்பட்டவர்கள் தேவன் நமக்கு காட்டுகிற ஒரு இண்டிகேஷன். எவ்வளவு கூட்ட ஜனம் இருக்கிறது பாருங்கள், நொறுக்கப்பட்டவர்களுக்கு பட்டியல் போட்டு கூப்பிடும் பொழுது சேர்ந்து நிற்கிறார்கள் அப்படின்னு நமக்கு காட்டுகிறார். ஆனால் அவர்களுக்கு சத்தியம் கொடுக்கப்படாமல் மீண்டும் அப்படியே சென்று விடுகிறார்கள். அப்ப அபிஷேகம் பெற்றவர்கள் மட்டுமே தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கும் அந்த மேலான அந்த சந்தோஷத்தை அறிவிக்க முடியும். அபிஷேகம் பெறாதவர்கள் செய்கிறார்கள், அபிஷேகம் பெற்றுக்கொண்ட நாமும் அதை செய்ய வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரே, கண்டிப்பாக இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு நாம் ஆறுதல் செய்ய வேண்டும். ஏசாயா 32:20. ஆம் சகோதர சார், அப்ப நம்ம எப்படி சத்தியத்தை சொல்றது? ஏங்க சிஸ்டர் வாங்க, உங்களுக்கு பிரச்சனை இருக்குங்களா? உங்க இருதயம் நொறுக்கப்பட்டிருந்தா பிரதர், உங்க இருதயம் நொறுக்கப்பட்டிருந்தா உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா? ஒவ்வொருத்தரை கேட்டு கேட்டு நம்ம சொல்ல முடியுமா? அவ எப்படி சொல்ல முடியும்னா, அதுக்குதான் சொல்லப்படுது வசனம், மீண்டும் படிங்க சிஸ்டர். ஏசாயா 32:20. நீர்பலம் பொருந்திய இடங்கள்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். எங்கெல்லாம் அந்த நொறுக்கப்பட்ட இடம் இருக்குதோ, எங்க உலகம் பூரா இருக்குது, அன்பான சகோதர சொல்லு, சத்தியத்தை விதைங்க, சத்தியத்தை நம்ம விதைப்போம். அந்த ஆறுதலை தேடி வரும் கூட்டங்கள் நம்மை தேடி வரும். தேவனுடைய சத்தியத்தை கேட்கறதுக்கு கூட்டங்கள் தேடி வரும். அநேக மக்களுக்கு, அநேக ஜனங்களுக்கு தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் வெளிப்படுத்தப்படும். தேவனுடைய வேலை செய்கிறதுக்கு நாம் அபிஷேகம் பெற்ற நாம் தேவன் எதற்காக அனுப்பப்பட்டாரோ அவருடைய வேலையை மட்டும் செய்ய தயாராக இருக்கக்கூடிய நாம் அந்த வேலையை செய்யவும். அன்பான சகோதர சகோதரர்களே, அதே போல இரண்டாவதாக சிறைப்பட்டவளையும் கட்டுண்டவளையும் விடுதலை ஆக்குவது. சிறைப்பட்டவளையும் கட்டுண்டவளையும் எப்படி விடுதலை ஆக்குவதுங்க? எல்லாத்துக்கும் நம்மள்ட இருக்கிற காசெல்லாம் சேர்த்து ஜெயில இருக்கிறவங்களாம் பெயில் எடுத்து விட்டுறாங்களா? எல்லாம் வெளியில போயிருங்கப்பா, நாங்க எப்படியாவது ஊழி செஞ்சாகணும், சிறைப்பட்டெல்லாம் விடுதலை பண்ணணும், யார் எங்க கட்டினா அவுத்துட்டலாம், எல்லாத்தையும் விடுதலாக்கலாமா? இருக்கிற பணத்தெல்லாம் தேவனுடைய வேலைக்கு பயன். இன்னைக்கு பாருங்க, சிறைச்சாலை ஊழியும் சொல்லி போயிட்டு இருக்காங்க, அவங்க என்னன்னே தெரியாது, சிறைப்பட்டல விடுதலையாக்குறாங்களாம், அங்க போய் சங்கிலி ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க. விசாசானவன் அவனுக்கு சத்தியம் அவனுக்குள் இல்லை, சொந்தத்துல இருந்து எடுத்து பேசுறான், அவனுக்குள் சத்தியம் இல்லாதனால. அதனால அந்த வசனத்தை வச்சு ஜனங்களை போலியா நம்ப வச்சுட்டு இருக்கிறான், இவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் சொல்லி. இன்னைக்கு சிறைச்சாலைக்கு போயிட்டு இருக்காங்க எல்லாரும், அதுதான் ஊழியமா? அப்ப சிறையில இருந்து விடுதலை பண்ணதான் ஊழியமா? நம்ம கையில காசு இல்லைன்னா அண்டா குண்டால அடகு வச்சு எப்படியாவது விடுதலை பண்ணிட்டலாம் எல்லாத்தையும். இதுக்குதான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோமா? அப்ப சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்குவது அது நேரடி அர்த்தம் இல்லை என்பது நம்ம அறிவோம். அன்பான சகோதர சொல்லு, யோவான் சானகன் எப்படி விடுதலை ஆயிட்டாருங்களா? சிறையில தானே இருந்தாரு, சிறையில இருந்து மரிச்சார் இல்லைங்களா? அப்ப சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்குவது அது எது? சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்குவது அப்படின்னா, இன்னைக்கு ஜனங்கள் முழுவதும் மூட நம்பிக்கையினாலையும் பாரம்பரியத்தினாலையும் பாவத்தினாலையும் மரணத்தினாலையும் அமிழ்ந்து கிடக்கிறார்கள். அவர்களை நாம் விடுதலையாக்க வேண்டும். அவர்களுக்கு கிறிஸ்துவின் சத்தியத்தை அறிவிக்க வேண்டும், தேவனுடைய சத்தியத்தை அறிவிக்க வேண்டும், அவர்களை விடுதலை கொடுக்க வேண்டும். அவர்கள் கட்டிருக்க அந்த சிறையிலிருந்து, அவர்கள் கட்டுகளிலிருந்து அவர்கள் விடுதலை அளிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரர்களே, கல்லறைக்கு உள்ளும் சிறைப்பட்டிருக்கிறார்கள், கல்லறைக்கு வெளியும் சிறைப்பட்டிருக்கிறார்கள். மீண்டும் அவர்கள் உயிர்த்தெழுந்து வந்தால் கூட, கல்லறைக்குள்ள மீண்டும் உயிர்த்தெழுந்து வந்தால் கூட அவர்களுக்கும் மீண்டும் சத்தியம் அறிவிக்கப்படுகிறது. அப்ப சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க வேண்டும், கட்டுண்டவர்களை நாம் விடுதலையாக்க வேண்டும். கிறிஸ்துவோட முதல் வருகையிலிருந்து இது தொடங்கப்பட்டது. அன்பான சகோதர சொல்லே, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குவது தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கட்டுண்டுகளை விடுதலையாக்குவது, கிறிஸ்து கூட இந்த பூமியில் இருந்த பொழுது பிரேத குழியில் உள்ள அனைவரை உயிர்த்தெழுந்து காட்டினார், ஒரு முன்மாதிரியை செய்து காமித்தார். அப்படி முன்மாதிரி செய்து காமித்ததை நாம் பார்த்தோம். மரித்தோர் அனைவரை மரித்தோர் அநேகரை உயிரடை செய்தார். இவர்கள் நித்திரையா இருக்கிறார்கள் சொல்லி உயிரடை செய்ததை பார்க்கிறோம். நமக்கு ஒரு முன்மாதிரியை செய்து கொடுத்ததை பார்த்தோம். அதுபோல அப்போஸ்தலர்களுக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு. அவர்களும் அநேகரை உயிர்த்தெழ செய்தார்கள், உயிரடை செய்தார்கள். சபையாகிய நமக்கு அந்த அதிகாரம் இப்பொழுது இல்லை என்றாலும் நமக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்லக்கூடிய அதிகாரம் நமக்கு இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனால் உயிர்த்தெழுதல் உண்டு, இந்த உலகத்துக்கு உயிர்த்தெழுதல் உண்டு. கிறிஸ்து ஆதாமுக்குள் மரித்த அனைவரும் கிறிஸ்துவுக்குள் உயிரடைவார் என்ற உயிர்த்தெழுதல் என்ற சத்தியத்தை சொல்லக்கூடிய அதிகாரம் நமக்கு உண்டு. அது மட்டுமல்ல, நாம் உயிர்த்தெழ வைக்கும் பொழுது அவர்கள் சத்தியத்தை சொல்லி ஜீவனை கொடுக்கும் போது அது நித்திய ஜீவனுக்கும் அழியாமைக்குரிய அந்த வாய்ப்பு அவருக்கு ஏற்படுகிறது. அந்த சத்தியத்தை நம்ம எடுத்து சொல்ல வேண்டும். உயிர்த்தெழுதல் கூட அது உயிர்த்தெழுதல் உண்டு என்ற சத்தியத்தை சொல்வது நம்முடைய கடமையா இருக்கிறது, பாத அங்கங்களுடைய கடமை. அப்போஸ்தலர் காலத்தோடு முடிக்கப்பட்டிருந்தாலும் இந்த உயிர்த்தெழுதலை குறித்து பேசக்கூடிய கடமை நமக்கு, தேவனுடைய கட்டளை நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதர சோழர், கிருஷ்ணகிரி பட்டணத்துல உயிர்த்தெழுதல் குறித்து சப்ஜெக்ட்ல சொல்லிட்டு அந்த பட்டணத்தில் இருக்கிற பெரிய சபை பாஸ்டர் என் நெஞ்சு மேல கை வச்சு பேசினார், உயிர்த்தெழுதலை குறித்து பேசக்கூடாதுன்னாரு. ஏங்க உயிர்த்தெழுதலை குறித்து பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாது. கிறிஸ்துவர்கள் மட்டும்தான் உயிரடைவாங்க, இதெல்லாம் நரகத்துக்கு போயிருவாங்க, அதுதான் பேசணும். நீங்க நான் சொல்லலைங்க, சத்தியம் சொல்லுது. அந்த வசனத்தெல்லாம் நான் காட்டுறேன், தெரியுது எனக்கு. ஆனா உயிர்த்தெழுதலை பத்தி பேசாதீங்க. உயிர்த்தெழுதலை பத்தி பேசுனீங்கன்னா இந்த கிருஷ்ணகிரி பட்டணம் வேலை செய்யக்கூடாது அப்படியே சொல்றாங்க. உயிர்த்தெழுதல் குறித்து பேசக்கூடாதுன்ற ஒரு ஒரு நிலைமை இந்த பூமியில இருக்குது. அன்பான சகோதர சகோதரர், அப்ப உயிர்த்தெழுதல் குறித்து நம்ம கண்டிப்பா சொல்லணும். கிறிஸ்துவுக்குள் மரித்த அனைவரும், ஆதாமுக்குள் மரித்த அனைவரும் கிறிஸ்துவுக்குள் உயிரடைவார்கள் என்பதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அவருடைய சிறைப்பட்ட ஒளியும் கட்டுண்டு விடுதலை ஆக்குவது நம்முடைய கடமையா இருக்கிறது. அன்பான சகோதர சோதரல, அதற்காக நாம் வேலை செய்து முடிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்கள் மரணத்திலிருந்தும் விடுதலை அடைய வேண்டும். அந்த மரணத்திலிருந்து விடுதலை கர்த்தா இயேசுக்கு சும்மாய் கொடுக்கப்பட்டது. அவர்கள் உயிர்த்தெழுதலின் போது அந்த விடுதலை அவர்களுக்கு கிடைக்கிறது. அன்பான சகோதர சோதரே, அந்த சத்தியத்தை சொல்வது நம்முடைய கடமையா இருக்கிறது. இருதயத்தில் நொறுங்குண்டவர்களையும் சிறைப்பட்டவர்களையும் கட்டுண்டவர்களையும் விடுதலையாக்குவது நம்முடைய கடமையா இருக்கிறது. அதற்காக தான் கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டார். சரீரமான சபையும் அதற்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்டது என்று பார்க்கிறோம். இது எப்பொழுது நடக்கும்? அதற்காக தான் அடுத்தது மூன்றாவது அனுகிரக வருஷம். அனுகிரக வருஷம் என்பது சுவிசேஷ யுகத்திற்கான அனுகிரக வருஷம், சுவிசேஷ யுகத்தை குறிக்கிறது. அன்பான சகோதர சகோதரர்களே, இந்த சுவிசேஷ யுகத்தில் தான் தேவனுடைய தெய்வீக திட்டம் எதிரொலிக்கிறது, வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். இந்த காலத்தில் தான் இந்த தேவனுடைய மீட்பின் திட்டத்தில் மேலான பலி அங்கீகரிக்கப்பட்டது, அங்கீகரிக்கப்படும்படி கொடுக்கப்பட்டது. 2 கொரிந்தியர் 6:2 வாசிங்க. இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே ரட்சணியின் நாள் அப்படின்னு சொல்லப்படுது. இப்பொழுதே அனுகிரக காலம், சுவிசேஷிகம். இந்த சுவிசேஷிகம் தான் அனுகிரக காலமா இருக்கிறது, அனுகிரக வருஷமா இருக்கிறது. இந்த சுவிசேஷிகத்துல தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு மேன்மையான பலி செலுத்தப்பட்டுச்சு. இந்த சுவிசேஷத்துல தான் சபையின் ஜீவ பலி கொடுக்கப்பட்டு முடிக்கப்பட போகிறது. அன்பான சகோதர சகோதரே, இந்த அனுகிரக காலத்தில் நம்ம வேலை செய்யாத வேற எப்பொழுது செய்ய போகிறோம்? இப்ப ஓட்டப்பந்தத்தில் நின்றுக்கிறான்னு வரிசை நிக்க வச்சிருவாங்க, கெட் ரெடி அப்படின்ற பொசிஷன் நிற்பாங்க, அப்புறம் உட்காருவாங்க, அப்புறம் விசில் ஊதுன்னு நல்லா ஓடுவாங்க இல்லைங்களா. விசில் ஊதிட்டு ஒருத்தர் ஓடாத அப்படி எந்திரிச்சு உட்காந்துட்டே இருந்தார்னா எப்படி இருக்குங்க? ரொம்ப நேரமா ஏம் வச்சுட்டு உட்காந்துட்டே எந்திரிக்கிறாரு உட்காராரு, எந்திரிக்கிறாரு உட்காராரு, இப்படிங்கிறாரு இப்படிங்கிறாரு, அப்ப இப்படிங்கிறாரு, அப்ப திரும்ப ஓடுற மாதிரி செய்யறாரு உட்காந்துட்டே எப்படி இருக்குங்க? அவங்கள ஓடிடுவாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல இவருக்கே ஓடலாம் நினைக்கிறப்ப எந்திரிச்சு ஓடுறப்ப இவர் விசில் அடிச்சு நீ இப்படி ஓடின்றார், நீ இப்படி ஓடக்கூடிய ஆள் இல்ல, நீ இப்படி ஓடிடு அப்படின்றார். ஆம் சகோதர சகோதரே, அனுகிரக காலம் நடந்து கொண்டிருக்கிறது, அனுகிரக காலம் முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, அனுகிரக காலம் இனி கிடைக்காது. நாம் நிக்க வேண்டும். இந்த அனுகிரக காலத்துல தேவனுடைய அபிஷேகம் நம்மில் ஊற்றப்பட்டிருக்கிற வேலையை செய்து முடிக்க வேண்டும். கிறிஸ்து மேல் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் நம்ம கிறிஸ்துக்குள் இருப்பது உறுதி செய்யப்பட்டு விட்டதானால் நாம் அந்த அனுகிரக காலத்திலே தேவனுடைய வேலையை செய்து முடிப்பது நம்முடைய கடமையா இருக்கிறது. அது தேவன் நமக்கு கட்டளையா இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த அனுகிரக காலத்தை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். இந்த கிறிஸ்துவின் பலியின் வேலை கூட சரியாக செய்து முடித்தார். அதே மாதிரி சபையினுடைய பலி, ஜீவ பலி கொடுக்கப்படும் பொழுது அது தேவனுக்கு கிறிஸ்துவனுடைய பலியோடு இணையும் பொழுது, இந்த அனுகிரக காலத்தில் அது முடிவடையும் பொழுது அது தேவனுக்கு ஒரு சுகந்த வாசனையாக அது செல்வதை நாம் பார்க்கலாம். இதுவே அனுகிரக காலம், இனி ஒரு காலம் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அன்பான சகோதர சகோதரே, ரோமர் 12:1 வாசிங்க. தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன், உங்கள் சரீரங்களை தேவனுக்கும் பிரியமான ஜீவ பலியாக கொடுக்க வேண்டும் என்று, பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இந்த அனுகிரக காலத்துல நம்முடைய பலி செய்து முடிக்க வேண்டும். ஆசாரிப்பு கூடாரத்துல காலை பலி செலுத்திய பிறகு ஆசாரியன் மீண்டும் வந்து அந்த ஆட்டுக்குட்டியின் பலியை எடுத்துக்கொண்டு அந்த மகா பரிசுத்தில் சென்று ரத்தத்தை தெளித்து விட்டு பிறகு வந்துதான் கைகளை உயர்த்தி ஆசீர்வதிப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த இரண்டு பலிகளும் நிறைவடைய வேண்டும் இந்த அனுகிரக காலத்திலே, இந்த சுவிசேஷ யுகத்திலே அது நிறைவடைய வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, 2 Corinthians 6:1-2 வசனம் வாசிங்க. அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இந்த ரட்சிப்பின் காலத்தில் உதவி செய்வேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுது அனுகிரக காலம், இப்பொழுதே ரட்சணியின் நாள். ஆம் சகோதர சகோதரே, இப்பொழுதே அனுகிரக காலம். நாம் இருக்கிற காலப்பகுதி நமக்கு நன்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா இப்ப கடைசி காலங்கள்ல கால கணக்குகளை நம்ம போட்டு நாம் எப்பொழுது இது நிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது கூட கண்டுபிடிக்க நாம் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுதே அனுகிரக காலம், நாம் தயாரா இருக்கிறோமா? இப்ப நம்ம கிறிஸ்துக்குள்ள பெற்ற அபிஷேகம் என் மேல் இருக்குதுன்னு சொல்லி இருக்குது தெரிந்து அந்த அபிஷேகத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? அபிஷேகத்துக்கு ஏற்ற கிறிஸ்து நம் கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் செய்து கொண்டிருக்கிறோமா? அதை நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அன்பான சகோதர சகோதரே, இந்த அனுகிரக காலம் முடிவு பெற்ற பிறகு நான் அந்த வேலையை செய்து முடிப்பேன், என்னை ஜீவபலியாக ஒப்பு கொடுப்பேன் என்று நாம் சொன்னாலும் அது இனி அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. அன்பான சகோதர சொல்லே, அந்த ஓட்டப்பந்தயம் ஓடுற டைம் விசில் அடிக்கிறப்ப ஓடணும், அந்த டைம்ல ஓடணும். அதுல ஸ்லோவா ஓடணும், முன்னாடி ஓடணும் கூட ஏதோ பேர் இருக்கு நமக்கு, ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் தேர்ட் பிரைஸ் ஏதோ ஒன்று கிடைச்சிரும். ஆனா ஓடாதே இருந்துட்டா, நான் இப்ப ஓட போறேன்னு சொன்னா இந்த பக்கம் ஓடிடுவாங்க, நம்மளுக்கு ஓடுறது கூட வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி ஒரு காலப்போதி நமக்கு ஏற்படும். அப்ப பரிசுத்தாவின் ஏழு ஏவுதலுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய அனுகிரக வருஷத்தை அறிவிப்பது நமது கடமையாகும். இதை மாம்சத்தில் அபிஷேகம் செய்யப்பட்ட கூட்டத்தோடு நாம் எவ்வளவு காலம் இருக்கிறோமோ அவ்வளவு காலம் தேவனுடைய திட்டத்தில் இந்த வழிமுறையை தொடர்கிறது. இந்த ஆவிக்குரிய கூட்டத்தோட, அபிஷேகம் பண்ணப்பட்ட கூட்டத்தோட நாம் எவ்வளவு காலம் இருந்துட்டு இருக்கிறோமோ அவ்வளவு காலம் அது தொடர்கிறது. அன்பான சகோதர சோழர், இது எவ்வளவு காலம் தொடர்கிறது சொல்ல முடியாது. சத்தியம் கேட்கறதுக்கு இன்பமாக இருக்கும், ஆனால் நாம் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டியது நாம் எதற்காக சத்தியம் கேட்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனை பற்றி அறிந்து கொள்ள ஆசையாக இருக்கிறது, ஆனால் நாம் ஒவ்வொருவரும் எதற்காக தேவன் நம்மை அறிந்து கொள்ள வைத்திருக்கிறார், நாம் எதற்காக இந்த அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டது. அபிஷேகம் என்னன்னு தெரியாத பெயர் சாபிக்காரன் இன்னைக்கு அபிஷேகம், நாளைக்கு அபிஷேகம், நாளைக்கு தினமும் அபிஷேகத்தை நோக்கி வருவாங்க. ஆனா அபிஷேகம் என்பது ஒரு முறை ராஜாக்களும் ஆசாரியுமாய் கொடுக்கப்படுகிறது. அந்த அபிஷேகம் எதுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதர சொல்ல, அதற்கு அடுத்ததாக இந்த அபிஷேகம் எப்பொழுது நமக்கு ஆரம்பிக்கப்பட்டது, சபைக்கு எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்றால் பெந்தகோஸ்தே நாளில் ஆரம்பிக்கப்பட்டது. அன்பான சகோதர சொல்ல, அதுதான் நமக்கு ஆரம்ப விழாவாக இருக்குது. பெந்தகோஸ்தே நாளில் சபைக்கு அந்த அபிஷேகமான அதிகாரம், அந்த அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துக்குள் இணைந்திருக்கிறத ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் அந்த வேலை செய்வதற்கு ஒரு முத்திரை கொடுக்கப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்ப்பது நீதியை சரிக்கட்டும் நாள். நான்காவதாக நீதியை சரிக்கட்டும் நாள். தேவனுடைய நீதி எப்படி சரி கட்டுவது, தேவன் தன்னுடைய நீதி எப்படி சரி கட்டுகிறார், அப்படி அதை குறித்து நாம் பார்க்க வேண்டும், அதை குறித்து நாம் சொல்ல வேண்டும். அன்பான சகோதர சொல்ல, இந்த உலகத்தில் தேவன் நீதியை சரி கட்டும் போது அநேக உபத்திரங்கள், பாடுகள், பிரச்சனைகள் அனுமதிக்கப்படுகிறது. இதை கண்டு அநேக ஜனங்கள் மனம் கலங்கி போகிறார்கள். அவர்களுக்கு போய் நாம் சொல்லணும், இது ஏன் அனுமதிக்கப்படுகிறது, இது நிரந்தரம் அல்ல, மீண்டும் இந்த பூமி சீர்படுத்தப்பட போகிறது, மீண்டும் மரித்து அனைவரும் உயிரோடு வரப்போகிறார்கள், மீண்டும் இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்ளும் இந்த பூமி. அந்த ஒரு சந்தோஷத்தை நான் அறிவிக்க வேண்டும். அன்பான சோதர சொல்லு, கர்த்தருடைய நாள் எப்படி இருக்கும், அவருடைய வருகையின் போது எப்படி இருக்கும், அதை நான் படிக்கும் போது செப்பனியா 1:14-18 வாசி. நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்குமான நாள், சந்தோஷமான நாளா இருக்காது, இக்கட்டும் இடுக்குமான நாள். சகோதர சகோதரிகளே, இந்த நாள் எப்படி இருக்கும் என்பதை நாம் உலகத்தின் ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். இப்படித்தான் இருக்கும், இது தேவன் அனுமதித்த நாள், இப்படித்தான் இருக்கும் என்பதை நாம் உணர்த்த வேண்டும். இது இந்த சத்தியத்தில் இருக்கிற தேவனுடைய மனதை நாம் அறிவித்தோமானால் இதே வார்த்தை அவருக்கு நற்செய்தியாய் காணப்படும். இந்த உலகத்தை சீர்படுத்துவதற்கு, இந்த உலகத்தை சரி செய்வதற்கு தேவன் அனுமதிக்கப்பட்ட ஒரு நாள், தன்னுடைய நீதி சரிகட்ட தேவன் அனுமதிக்கப்பட்ட நாள் இப்படித்தான் இருக்கும் என்பதை நாம் தேவனுடைய மனதை அவளுக்கு எடுத்து சொல்லும் பொழுது, தேவனுடைய சத்தியத்தை அவள் எடுத்து சொல்லும் பொழுது அது அவளுக்கு நற்செய்தியாய் காணப்படும். மத்தேயு 24:3-14 வசனம் வாசிக்கும். கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். இதெல்லாம் கேள்விப்படுங்க, கலங்கிறாதீங்க, அதெல்லாம் நம்ம சொல்லணும். கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். இவங்கெல்லாம் நடக்க வேண்டியதே. சரி, 30 வசனம் வாசிங்க. அது இந்த நாள் தேவன் நீதியை சரிக்கட்டும் நாள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம அறிவிக்கணும். அன்பான சோதர சொல்லு, அது இப்படித்தான் இருக்கும். அது பூமிக்கு மகிழ்ச்சிக்கு ஆரம்ப நாள், பூமி தேவன் சீர்படுத்தக்கூடிய நாள், தேவன் எதிர்பார்த்த அந்த ஏதேன் தோட்டம் போல் பூமி மாற்றப்படக்கூடிய ஒரு நாள், அதற்கு இந்த பூமிக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ள ஒரு நாள். அவர்களுக்கு ஆறுதலை சொல்ல வேண்டும். இதை யார் சொல்ல முடியும்? உலகத்தின் ஜனங்கள் சொல்ல முடியுமா? பெயர் சபை அமைப்புகள் சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாது. அன்பான சோதர சொல்லு, இதற்காக அபிஷேகம் பெற்ற ஒருவர் மட்டுமே அதை சொல்ல முடியும். அவர்களுக்கு மட்டும்தான் இந்த சத்தியம் தெரியும். அவர்களுக்கு மட்டும்தான் தேவனுடைய திட்டம் தெரியும். அவர்களுக்கு தான் தேவன் தன்மேல் கொடுக்கப்பட்ட கடமை உணர்ந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தான் போய் சொல்ல வேண்டியிருக்கிறது. கர்த்தர் தேவனின் அபிஷேகம் பண்ணினார் என்றால் அந்த அபிஷேகத்தை உணர்ந்தவர்கள் மட்டுமே அதை அறிவிக்க முடியும். இந்த உலகம் போய்கொண்டிருக்க நிலைமை அறிவிக்க முடியும், இதன் முடிவை அறிவிக்க முடியும், எதிர்காலத்தை அறிவிக்க முடியும், ஒரு ஆறுதலை கொடுக்க முடியும், ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க முடியும். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மட்டுமே. அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் அபிஷேகம் நமக்குள் இருக்குமே ஆனால் அந்த வேலையை நாம் செய்து முடிக்க வேண்டும். 2 Corinthians 1:3-4 வசனவாசி. பதிலா, எந்த உபத்திரவம் அனுமதிக்கப்பட்டாலும் நாங்கள் ஆறுதல் செய்ய தாண்டி உள்ளவர்கள் ஆகும்படி. எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களும் அவரே எனக்கு ஆறுதல் செய்கிறவர். அது தேவனுடைய வார்த்தை மருந்தை போல் இருக்கும். அன்பான சகோதர சொல்ல, தேவனுடைய நீதி சரிக்கட்டும். எதற்காக இது நடந்து கொண்டிருக்கிறது? தேவன் நீதி சரிக்கட்டும் நாளை நாம் அறிவிக்கும் பொழுது அது நொறுக்கப்பட்டவர்களுக்கும் காயப்பட்டவர்களுக்கும் அதுக்கு மருந்து கொடுப்பது போல் அந்த சத்தியம் போய் சேரும். அதே போல் 6 வசனம் வாசிங்க. நாங்கள் உபத்திரப்பட்டாலும் அது எங்க ஆறுதலுக்கு ரட்சிப்புக்கு ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் ஆறுதல் ரட்சிப்புக்கு ஏதுவாகும். தேவனுடைய நீதியை சொல்லணும். அன்பான சகோதர சொல்ல, அந்த நீதியினால் அதை அறிவிக்கணும். அதே போல 5 சியோனில் துயரப்படுகிறவர்கள். 1 Thessalonians 4:18-19 இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். யாருங்க யாருக்கு தேற்றுனுங்க? சபை, சபைக்குள்ள ஒருவரை ஒருவர் தேற்றணும். சியோனுக்குள்ள துயரத்தை நீக்கணும். நமக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை விட சபைக்கு மேலான வாக்குத்தத்தங்கள் இருக்குது. அன்பான சகோதர சொல்லி அதான் நீங்க சப்ஜெக்ட்ல பாத்துருப்பீங்க. அதை குறித்து ஒரு சப்ஜெக்ட் எடுக்கலாம், மேலான வாக்குத்தத்தங்கள். சபைக்கு தனிப்பட்ட முறையில் மேலான வாக்குத்தத்தங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சபையில் ஒருவரை ஒருவர் தேவனுடைய மேலான வாக்குத்தத்தங்களை சொல்லி ஒருவரை தேற்றிக் கொள்ள வேண்டும். சியோனில் துயரப்படுகளை ஆறுதல் அளிக்க வேண்டும். தேவனுடைய சபையில் எந்த குழப்பங்களும், உலக காரியங்களும், ஆவிக்குரிய உணவு பற்றாக்குறையும், எந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும், அன்பான சகோதர சகோதரே, ஒரு மனமடிவாக சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட நாம் அந்த சத்தியத்தை சொல்லி, தேவனுடைய வாக்குத்தத்தை சொல்லி ஒருவர் தேற்றுகளாய் காணப்பட வேண்டும். அதற்கு நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டு தான் இருக்கிறோம். நான் மட்டும் நம்ம இதில் இல்லைங்களா, நமக்கு தான் நல்லா தெரியுமே. நாம் எல்லாம் ஒரே சரீரத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாம் அவயங்களா அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரர்களே, அதை நாம் நினைவில் வைத்து இந்த வேலையை நாம் செய்து முடிக்க வேண்டும். அந்த அபிஷேகத்தை நாம் நிறைவு செய்ய வேண்டும். துயரப்படுகளுக்கு நாம் கொடுக்கும் நற்செய்தியும், மேலான விலையேற பெற்றதுமான தேவனுடைய வாக்கு தத்தங்களும் இன்னும் அதிகமாக அவர்களை பிடித்துக் கொண்டு பலப்படுத்துறதுக்கு அது உதவியா இருக்கும். கிறிஸ்துடைய தேவனுடைய வாக்கு தத்தங்கள் அவர் மனம் அடிவாகும் பொழுது நமக்கு அது பலப்படுத்தும். அன்பான சகோதர சகோதரிகளே, என்ன நான் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன், நம்ம மனசு கஷ்டமா இருக்கிறப்ப, நமக்குள்ள ஒரு பலவீனம் ஏற்படுறப்ப, ஆவிக்குரிய ஒரு நோய் நமக்குள்ள, ஆவிக்குரிய ஏதோ ஒரு பலவீனம் நமக்கு ஏற்பட்டதப்ப, ஒரு சகோதரன் மூலியமாக ஒரு சகோதரம் தேவன் கண்டிப்பா பேசுவார். அன்பான சகோதர சோதரே, அது மட்டுமல்ல, ஒரு ஆபத்து வருவதற்கு முன்பாக, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு ஆபத்து வருவதற்கு முன்பாகவும் தேவன் முன்கூட்டி ஒரு எச்சரிக்கை செய்கிறார். தேவன் நம்மளோடு இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இவ்வாறு பெற்றுக்கொண்ட அனுபவத்தில் இருக்க சகோதர சகோதரிகள் ஒருவரை ஒருவர் தேற்ற வேண்டும். அவர் போனா போட்டும், அவங்க போனா போட்டும், நான் வந்துடணும், நான் போயிடணும், அந்த எண்ணம் நமக்கு வேண்டாம். சத்தியத்தில் வளர்ந்து முடிக்கக்கூடிய காலப்பகுதியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதுவே அனுகிரக காலமா இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, நம் ஓட்டத்தை வேகமாக ஓடி முடிக்க வேண்டிய காலத்தை நம்ம நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதற்காக தான் அபிஷேகம் பண்ணப்பட்டோம். அதனால் நாம் பெற்றுக்கொண்ட இந்த அபிஷேகத்தை நாம் அணைத்து போட்டு விடலாமா? பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நாம் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால், இந்த அபிஷேகத்தை உணர்ந்து கொள்ளாமல் இருந்து விட்டோமே ஆனால், இந்த அபிஷேகம் கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டது என்பதை மறந்து போயிருந்தோமானால், தெரியாமல் இருந்து விட்டோமானால், நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவி அவிந்து போய்விடும், அணைந்து போய்விடும். அன்பான சகோதர சகோதரிகளே, அதை பலப்படுத்த வேண்டும், அதை பிரகாசிக்க வேண்டும், அதை எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த விளக்குத்தண்டை மேலே வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதில் எண்ணெய் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது அணைய நம்ம விடவே கூடாது, எந்த சூழ்நிலையும் விடவே கூடாது. அந்த ஆவியை அவித்து போடாமல் இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கர் 5:19 ஆவியை அவித்து போடாதிருங்கள். அப்ப பரிசுத்த ஆவியை வந்து நம்ம அணைத்து, ஒரு விளக்க வந்து அதுல எண்ணெல்லாம் அணைஞ்சு போயிடும், அது மேல அந்த காற்றை தடுத்து நிறுத்தினாலும் மேல என்ன கமுத்தி மூடி வச்சாலும் அது அணைஞ்சு போயிடும். சகோதர ஐக்கியம் சபை கூடி வருதுல விட்டுவிடக் கூடாது. அந்த பரிசுத்தாவி அந்த அணைந்து போகாமல், அது அவிந்து போகாமல் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியத்தை சொல்ல நம்ம ஆறுதலும் தேர்தலும் செய்து கொண்டிருக்க முடியாது. அன்பான சகோதர சோழே, லாசர் ஐஸ்வர்யவான் சப்ஜெக்ட்ல வர மாதிரி அந்த புண்ண நாய் இன்னக்கத்துக்கு சமம் அது. நம்ம எந்த உலகப்புறம் எந்த ஒரு காரணத்துக்கும் நம்மளே நாமே தேற்றிக் கொண்டு இருப்போமே, ஆனால் லாசர் ஐஸ்வர்யவான் வர சம்பவம் போல் அந்த புண்ணை நாய் நக்கிக் கொண்டிருக்க ஒரு இதமான ஒரு சுகம் இருக்குமே, அது போல அது நிவாரணம் அல்ல. நாம் எதற்கு வந்திருக்கிறோம், அந்த ஏஜென்ட் எதற்காக அந்த கம்பெனிக்காக அனுப்பப்பட்டார், அந்த வேலையை செய்து முடிப்பதற்காக. அதற்காக தான் நாம் இந்த இடத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதற்காக தான் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், அதற்காக தான் பிதாவாகி தன்னை இழுத்துக் கொண்டிருக்கிறார். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதர சகோதரே, மத்தேயு 5:14 வசனம் வாசிங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். நாம தான் சகோதர சகோதரிகளே உலகத்துக்கு நாம் வெளிச்சமா இருக்கிறோம். நாம மறைஞ்சிருக்க வேண்டாம், பிரகாசிப்போம், பிரகாசிக்கிறதுக்கு துணை போவோம். நாமும் பிரகாசிப்போம், பிரகாசிக்க செய்யற விளக்குகளுக்கு துணையாகவும் போவோம். நாம நம்ம அனுப்பப்பட்ட வேலையை செய்வோம். நாம எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டோம் அந்த வேலையை செய்து முடிப்போம். அந்த பரிசுத்தாவி நாம் அதிக அளவு பெற்றிருக்கும் போது நாம் தேவனோடு நெருங்கி இருக்கிறதை உணர்ந்து கொள்ளலாம். அன்பான சகோதர சகோதரே, அந்த பரிசுத்தாவி எப்படி நாம் பெற்றுக்கொண்டே இருக்கலாம் என்றால், தேவனோடு ஜெபத்தில் நாம் தேவனோடு உறவாடி கொண்டிருக்கும் பொழுதும், நாம் தேவனோடு அதிகமாக சம்பாஷணை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுதும் தான் நமக்குள் இருக்க எண்ணெய் குறையாமல் பார்த்து கொண்டிருக்க முடியும். தேவனுடைய மேலான சத்தியத்தை தியானிக்க வேண்டும். தியானித்த உள்ளர்த்தத்தை நாம் தேடும் பொழுதுதான் அந்த பரிசுத்தாவின் எண்ணெய் நமக்குள் இருந்து கொண்டே இருக்கும், நம்முடைய விளக்கு பிரகாசமாக எரிந்து கொண்டே இருக்கும். அந்த விளக்கு அணைந்து போயிடக்கூடாது. முடிகிற நேரத்தில் எரிய வேண்டிய நேரத்தில் அணைஞ்சிடக்கூடாது. எரிய வேண்டியதுல எரியற காலத்தில் இருக்கிறோம் நம்ம. இப்பதான் பிரகாசமா தூண்டி விடுற காலத்துல அணைந்தவர்களா காணப்பட வேண்டாம். விளக்கை குறைத்து விட வேண்டாம், விளக்கை அடியில் வைத்து விட வேண்டாம். அது பிரகாசமா எரிய வேண்டிய காலத்தை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதர சோழே, இதுவே அனுகிரக காலமா இருக்கிறது. அடுத்ததாக எபேசியர் 4:30 வாசி. பாத்தீங்களா, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நாம் செய்ய வேண்டிய கிரியை செய்யாத, செய்ய வேண்டாத கிரியை செஞ்சோம்னா அது கண்டிப்பா துக்கப்படுத்தும். அன்பான சகோதர சொல்லே, பரிசுத்தாவி வேற எதுவும் இல்ல, தேவனுடைய பாவி அது. தேவனையே துக்கப்படுத்துற மாதிரி இன்னைக்கு முதல் சப்ஜெக்ட்ல பார்த்தோம் பாத்தீங்களா, அப்பாவுக்கு நமக்கு இருக்க உறவு பார்த்தோம். என்ன ஒரு தேவனை எப்படி நாம எவ்வளவு பயபக்தியா நம்ம தேவனை தொழுது கொள்ள வேண்டும். தேவன் யார்? தேவன் நம்ம அப்பா. அப்பா யாரு? தேவன். அவரு சர்வ சிருஷ்டிக்கும் தேவன். அவரு தாங்க நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஆம் சகோதர சகோதரிகளே, அந்த விளக்கு எரியணும்னா அந்த பரிசுத்தாவை துக்கப்படுத்தக்கூடாது. நாம் செய்ய வேண்டிய கடமை செய்யலாம், துக்கப்படுத்தப்படும். நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை உணர்ந்து வேற வேலை செய்யலாம், துக்கப்படுத்தப்படும். அன்பான சகோதர சோழே, நாம் பரிசுத்தாவை துக்கப்படுத்தாமல் அந்த வேலையை நாம் செய்து முடிக்க வேண்டும். அதற்காக தான் சகோதர சோழே நமக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டோம். மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 61:1-3. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். என் மேல இருக்கிறார் அவரு சொல்லணும். நம்ம சிறுமைப்பட்டவர்கள் சுவிசேஷ அறிவிக்கணும் அவங்களுக்கு. அதுக்கு எனக்கு அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்கள், இருதயம் நொறுங்குண்டவர்கள் தேவன் அடையாளம் காட்டுறாரு. உலகத்துல எக்கச்சக்கமா இருக்காங்க. அவளுக்கு இறுதி நொறுங்குண்டலுக்கு சொன்ன கேட்கக்கூடிய மனசா இருக்கும், ஏற்ற பருவம் அது. அப்ப இறுதி நொறுங்குண்டல் நாம் தனியா தேடி கண்டுபிடிக்க அவசியம் இல்லை. அன்பான சகோதர சொல்லே, நாம் சத்தியத்தை விதைப்போம். அவர்கள் வரும் பொழுது, நாம் சத்தியம் கொடுக்கும் பொழுது இறுதி நொறுங்குண்டலுக்கு அது இதமாக போய் சேர்ந்து விடும். ஜீவ பலி கொடுக்கிறதுக்கு அவர்களும் முன் வருவார்கள். தேவனுடைய வேலையை செய்து முடிப்பதற்கு அநேக மணிகள் உருவாகும். அன்பான சகோதர சகோதரிகளே, சிறைப்பட்டோருக்கு விடுதலை, அநேக கட்டுகளில் இருக்கும் மக்களுக்கு மாயமான ஒரு மாயான உலகத்திலிருந்து அவர் விடுதலை கொடுக்க யாரால முடியும் என்றால், உண்மை சத்தியத்தை பெற்ற அபிஷேகம் பெற்ற நம்மளால் மட்டுமே முடியும். மற்றவர்கள் போலியாக பேசலாம், ஆனால் விடுதலை கிடைக்காது. அபிஷேகம் யாரார் மேல் கொடுக்கப்பட்டதோ அவர்கள் மட்டுமே அந்த சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க முடியும், கட்டுண்டவர்களை விடுதலையாக்க முடியும், கட்ட அவிழ்க்க முடியும். எவ்வளவு பெரிய பொறுப்பு நம்மள்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்குது, நாம எவ்வளவு பெரிய பொறுப்பை நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம பெற்று வச்சிருக்கிறோம், அதை செய்ய வேண்டிய நம் கடமை. கிறிஸ்து தேவனுடைய மகன் செஞ்சார், அப்பா பிதாவின் கூப்பிடுகிற புத்திர சுமிகார பெற்றவர் நாமளும் தேவனுடைய பிள்ளைகள், நாம செய்வோம் செய்யணும். எப்படியாவது தேவனுடைய வேலையை செய்ய வேண்டிய காலப்பகுதியில் இருக்கிறோம் அன்பான சகோதர சொல்லே. இனி ஒரு காலம் செல்லாது, நமக்குள்ளுக்குற அந்த நீரூற்று பாய்ந்து போகணும். யோவான் 7:38-39 யாரெல்லாம் தேவன் மேல விசுவாசமா இருக்கிறார்களோ அவர்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணியுள்ள நதிகள் ஓடும். அப்ப நம்மக்குள்ள இருக்கிற நதி வெளியில ஓடணும் சகோதர சகோதரே, அது சுரக்காத நீரூற்றா இல்லாத ஊற்றா இல்லாதா அப்படியே ஒரு இடத்துல இருக்கும். உள்ள ஊற்று இருந்துச்சுன்னா நிரம்பி வழி ஆரம்பிக்கும், அநேகருக்கு கடந்து செல்லும். அது அந்த வேலை நம் தலையின் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு பொறுப்பு. அதே போல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் நாம் சீரமைக்க வேண்டும். ஒரு ட்ரெயின் போகணும்னா 2 தண்டவாளங்கள் வேணும், 2 தண்டவாளம் சீரா ஒரே நேரா போகணும். ஒன்னு நின்றுட்டு ஒன்னு மட்டும் போச்சுன்னா ட்ரெயின் போங்களா? தன்னைத்தானும் வெறுக்கணும், சிலுவையும் சுமக்கணும். நம்மளையும் நாம சரி பண்ணிக்கணும். மனசு சொல்ல நம்ம கிரியில நாம பரிசோதிக்கணும், நம்முடைய நடத்தையை நம்ம பார்க்கணும், நம்முடைய எண்ணத்தை நம்ம பார்க்கணும். கிறிஸ்துவால் அபிஷேகம் பெற்ற கிறிஸ்துவோட மகன் சொல்லிக்கிற நாம, மகன் சொல்லிக்கிற நாம, தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிற நாம அது பாரு இருக்கிறோமா? அதையும் நம்ம சீர் செய்ய வேண்டிய ஒரு பாதை. இன்னொரு பாதை, தேவனுடைய பிள்ளையா இருக்க நானு அண்ணன் செஞ்சாரு அந்த வேலைய, தேவனுடைய நம்ம மூத்த அண்ணன் செஞ்சாரு, நம்முடைய கத்ரா இயேசு செஞ்சாரு, அந்த வேலை நானும் செய்யணும் இல்ல? அந்ததையும் பார்க்கணும். 2 பாதி ஒன்றா போகுதான்னு பாக்கணும். ஒன்ன மட்டும் செய்து இன்னொன்னு செய்யலனாலும் பிரயோஜனம் இல்லாத போயிடும் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப ஒரு மனிதனுடைய ரட்சிப்பு, ஒரு மனிதன் வந்து தேவனுடைய திட்டத்தை சரியா செய்து முடிக்கணும்னா மனிதன் என்பர் தேவனுடைய பிள்ளையை சொல்றேன், அபிஷேகம் பண்ணப்பட்டதை சொல்கிறேன், அவர்கள் நாம தேவனுடைய வேலையை சரியா செய்யணும்னா இந்த 2 பாதையும் சரியாக போய் சேர வேண்டும். மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு அந்த வார்த்தையை நமக்குள் கிரியை செய்யக்கூடாது அன்பான சகோதர சகோதரிகளே. சத்தியம், நானும் நடக்கணும், நான் தேவனுடைய வேலையும் செய்யணும். ஏனென்றால் நான் தேவனால் பெற்ற அபிஷேகம் என் மேல் தலையின் மேல் இருக்கிறது, நான் கிறிஸ்துக்குள் இணைந்திருக்கிறேன், கிறிஸ்து என் தலையின் மீது ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்குது, அந்த அபிஷேகத்தை நான் நிறைவு செய்ய வேண்டும். அது என்னுடைய கடமை. இப்பொழுது அது காலம் நடந்து கொண்டிருக்கிறது, அது முடிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, இதற்குள்ளாக நான் செய்து முடிக்க வேண்டும். அந்த வேலையை இப்போது நடந்து கொண்டிருக்கிறது அன்பான சவர சொல்லு. ஒவ்வொருடைய மனதிலும் அந்த பரிசுத்த ஆவின் விளக்கு எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்ப பரிசுத்த ஆவின் அபிஷேகம் என்பது சும்மா டெய்லி போய் போய் பெற்றுக்கொள்வது அல்ல, அது ஒரு முறை கொடுக்கப்படுகிறது. அந்த அபிஷேகம் அது சபைக்கு விசேஷித்த அபிஷேகம், கிறிஸ்துவோட தலையிலிருந்து வருது. அந்த அபிஷேகத்தை நம்ம சொந்தக்காரர் ஆகணும்னா கிறிஸ்துவோட சரீரத்துக்குள்ள நம்ம இருந்து இருக்கணும் அன்பான சகோதர சகோதரே. அந்த அபிஷேகம் நமக்கு சொந்தக்காரர் ஆயிட்டோம்னா கிறிஸ்துவை போல பிரதிபலிக்கலாம் நாம் காணப்பட வேண்டும். கிறிஸ்து நம்ம எதுக்கு அழைத்தாரோ அந்த வேலையை செய்து முடிக்கலாம் நாம் காணப்பட வேண்டும். அதற்கான அனைத்து பணிகளையும் நாம் செய்து முடிக்க வேண்டும், வேலைகளை செய்து முடிக்க வேண்டும். அது அநேக வழியில வந்து தேவனுடைய வேலையை செய்யலாம், அது ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். எந்தெந்த வேலையெல்லாம் தேவனுடைய வேலையை செய்ய முடியும்னு அநேகருக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுல நம்ம சோர்வின்றி உற்சாகமாக பரிசுத்தாவின் பலத்தோட கிறிஸ்து செஞ்சது போல, அப்போஸ்தலர்கள் செய்தது போல நாம் செய்து முடித்து இந்த பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டதை உணர்ந்து, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், எனக்கு வேலை நிறைய இருக்கிறது, அதை நாம் உணர்ந்து இந்த பகுதியை நாம் எந்த நோக்கத்திற்காக நாம் அழைக்கப்பட்டோமோ அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பான சகோதர சொல்லே, நாம் எல்லாம் ஒன்றாக கூடியிருக்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது! இதே நாம் எல்லாரும் மகிமையடைந்து ஒன்றாய் இருக்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சியாக காணப்படும்! அதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வேலையை நாம் செய்து முடிக்க வேண்டும். இதற்காகவே நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அன்பான சகோதர சோர்லே, இந்த அபிஷேகத்தை இந்த நாளில் கூட தேவன் நமக்கு வெளிப்படுத்தினார். தேவன் தாமே வழிநடத்துவார். ஆமென்.